நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே துலையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சத்தமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முயவே ஓம் கிரியா பபாஜி நமோ
பபாய் நமோம்
ஓம் சிவாய.
இன்று
எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறைப்படி இன்று அந்த குடும்பத்தினரிடமிருந்து பாபாஜியின் தெய்வீக குரலில் இருக்கும் சில விடயங்களுக்கு விளக்கம் கேட்டு கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதைவிட ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் வந்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் பதில் காண்டு எங்களுடைய சத்சங்கத்தை முடிப்போம். முதலாவதாக அந்த குடும்பத்தினர் கோடிட்டு எழுதிய விடயம். பெரும்பான்மையானோருக்கு குரு தேவைப்படுகின்றார். அந்த சாதகர்கள் ஐந்தாம் நிலையை சார்ந்தவர்கள். ஐந்தாம் நிலையில் உள்ள குரு கூட ஐயங்களை தீர்த்து வைப்பார். கிரியா யோகத்திலும் உலகத்தை இறைவனது வழிபாடாக நோக்கி உணர்ந்து பிறருக்கு சேவை செய்ய அதன் உத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபாஜியின் தெய்வீக குரலில் ஒரு வசனம் உண்டு. அதற்குரிய பொருளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கு குரு பற்றி பேசப்படுகின்றது. குரு எந்த தரத்தில் இருக்கும் குருவாக இருந்தாலும் பாபாஜியின் பரிந்துரை ஐந்து தரங்களுக்குரிய குருக்களை கூட நாங்கள் தெரிவு செய்யலாம் எங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு என்று இங்கு பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதை என்ன சொல்கின்றார் என்றால், குருவை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர் இங்கு ஒரு சொல்லை பயன்படுத்தவில்லை. பெரும்பான்மையானோருக்கு குரு தேவைப்படுகின்றார். அந்த சாதகர்கள் ஐந்தாம் நிலையைச் சேர்ந்தவர்கள். ஐந்தாம் நிலையில் உள்ள குரு கூட ஐயங்களை தீர்த்து வைப்பார் என்று சொல்வது மிகவும் முக்கியமான விடயம். அது ஏனென்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். குருவை பற்றி சொல்லும் போது என்னவென்றால், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தான் எங்களுடைய குருவை தேர்ந்தெடுக்கின்றோம் என்று. அது முற்றாக பிழையான கருத்து. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பாபாஜியின் கருத்தில் கூட நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் என்ற சொல்லை அவர் இங்கு பாவிக்கவில்லை. இதற்குரிய காரணம், எல்லாமே இறைவனாலேயே தரப்படுகின்றது என்பதுதான் சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே அது இறைவனால் எங்களுக்கு தரப்படுகின்றது என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உடலில் நாங்கள் இந்த ஆன்மாவில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஆன்மாவாக இந்த இடத்தில் எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்க வேண்டும்? ஆன்மீக விடயமாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இது இறைவனுடைய செயல்பாடே என்று நாங்கள் உணர வேண்டும். ஆனால் நாங்கள் அதை உணர்வது மிகவும் குறைவு. அதற்குரிய காரணம், குரு தேவை என்று உணர்கின்றோம், குரு கிடைக்கின்றதென்று மற்றவர்களுடைய கருத்தை கேட்டு அந்த குருவை நாடி செல்கின்றோம். அந்த குரு கிடைத்து விடுகின்றார், எங்களுடைய நினைப்புப்படி சில நேரம் கிடைக்காமலும் விடுகின்றார். கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இரண்டும் இறைவனே. இதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. ஆகவே எந்த தர குருவை நாங்கள் நோக்கி நாங்கள் போய் அதை தெரிவு செய்கின்றோம் என்பது கூட, அது நாங்கள் தெரிவு செய்வதாகத்தான் எங்களுக்கு தோன்றினாலும் அது இறைவனால் தரப்படுகின்றது என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை. ஆகவே எங்களுடைய எல்லாருடைய இதை வைத்து நான் சிறிது விரைவாக இதை பற்றி கூற வேண்டும். சைவ சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் குருவை தேடி போகின்றோம், பலரும் போயிருக்கின்றோம். பலருக்கு இந்த நிலை கிரியா யோகம் கிடைக்கும் வரை கூட முதலில் அவர்களுக்கு குரு இருந்திருப்பார்கள், ஆன்மீக குரு. அதிலிருந்து அவர்கள் ஒரு நேரத்தில் இரண்டாவதோ மூன்றாவது குருவாக பாபாஜி கிடைத்திருக்கலாம், அல்லது முதல் குருவாகவே பாபாஜி கிடைத்திருக்கலாம். இவை கிடைப்பதெல்லாம் எங்களுடைய பழைய பிறப்பில் எங்களுடைய ஆன்மீக ஆன்மாவில் பதிந்திருக்கும் ஆன்மீக நிகழ்வுகளை வைத்து, எங்களுடைய நிலையை வைத்துத்தான் இந்த குரு எங்களுக்கு இறைவனால் தரப்படுகின்றார் என்பது மிகவும் முக்கியமான செய்தி. இந்த சொற்களை வாசிக்கும் போது அது நினைவுக்கு வந்தபடியால் உங்களுக்கு அந்த விளக்கத்தை தருகின்றேன். ஆகவே இந்த குரு கிடைப்பது, நீங்கள் ஒரு குருவை விட்டு இன்னொரு குருவுக்கு மாறுவது எல்லாம் உங்களுடைய செயல்கள் என்று நீங்கள் நினைத்தாலும், இந்த இயக்கம் இறைவனால் நடத்தப்படுகின்றது உங்களுக்கு வினை உங்களுடைய வினைகளுக்கு ஏற்றவாறு. ஆகவே நீங்கள் இதில் செயல்படுங்கள், நீங்கள் இதில் செயல்படுங்கள். இந்த மாதிரியே நீங்கள் இந்த குருவை தெரிவு செய்தவர்கள் என்று நினைக்காது, கிடைக்கும் குருவுடன் நீங்கள் உங்களுடைய நிலையை நிலைப்பாட்டை சரி செய்து கொண்டு போவது மிகவும் முக்கியம். அது கூட எங்களுடைய வினைப்படிதான் நடக்கின்றது என்பது இங்கு உண்மை. இதை இங்கு சிறிது சொல்ல விரும்பினேன். அதுக்கு அடுத்ததாக கேட்கின்றார்கள், ஆன்மீக உபதேசத்தை பெற சாதகன் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அவன் அறியாமையை நீக்க உதவுகின்றவன் வழிகாட்டி. ஆனால் சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்தை துரிதப்படுத்தி அவன் வளர்ச்சியில் கூர்ந்த ஆர்வம் கொள்பவர் சத்குரு. ஜடப்பொருளிடமிருந்து கூட தாத்ரேயர் ஆத்ம ஞானம் பெற்றார். அதை அவர்கள் கோடிடவில்லை, வாசித்தேன். அருளை பெற சாதகனுக்கு தகுதி வேண்டும். சாதகனின் தாகமும் பக்குவமும் தகுதியும் இருக்கும்போது தெய்வீக அருள் தானே அவனிடம் பதிகின்றது. இது மிகவும் உண்மையான ஒரு அருமையான விளக்கம். நாங்கள் பேசியதை தொடர்ந்து பார்க்கும்போது, அதாவது ஆன்மீக உபதேசத்தை பெற சாதகன் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இது சாதகனை கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது விழிப்புணர்வை குறிக்கின்றது. சாதகன் விழிப்புணர்வுடன் இந்த ஆன்மீக குரு கிடைத்தவுடன் அல்லது கிடைக்கப் போகும் தருவாயில் இருக்க வேண்டும் என்பது முக்கிய கருத்து. இருப்பினும் வினைக்கேற்றவாறு தான் அது அமையும் என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. அவதானத்தை பற்றித்தான் இங்கு கூறப்படுகின்றது பாபாஜியினார். அதை விட அவர் சொல்கின்றார், அவன் அறியாமையை நீக்க உதவுகிறவன் வழிகாட்டி, அது ஆகவே அது குரு. ஆனால் சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்தை துரிதப்படுத்தி அவன் வளர்ச்சியில் கூர்ந்த ஆர்வம் கொள்பவர் சத்குரு. அதாவது இப்போ நாங்கள் எல்லோரும் நாங்கள் இந்த விடயத்தை மக்களுக்கு எடுத்து செல்லும் போது, கிரியா யோகத்தை நாங்கள் ஒரு வழிகாட்டி என்பதை பாபாஜி இங்கு பறைசாத்துகின்றார். நான் என்னை குரு என்று உயர்த்த கூறிக்கொண்டு போவதெல்லாம் கிரியா யோகத்தில் பாபாஜியின் கருத்தில் இல்லை. நாங்கள் எல்லோரும் வழிகாட்டிகள். இந்த உபதேசங்கள் செய்வது, இந்த சத்சங்கங்கள் செய்வதெல்லாம் நாங்கள் அவருடைய இயக்கத்தில் இயங்கும் வழிகாட்டியல் என்பது இங்கு சூட்சுமமாக தரப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஒருவரும், இந்த விடயங்களை செய்பவர்கள் ஒருவரும் மறக்கக்கூடாது. ஆனால் சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்தை துரிதப்படுத்தி அவன் வளர்ச்சியில் கூர்ந்த ஆர்வம் கொள்பவர் சத்குரு. எவ்வளவு அருமையான விடயம்! சைவ சித்தாந்தம் இதை பற்றி என்ன சொல்கின்றது? எங்களுடைய தூலத்தில் இப்படியான விடயங்களை நாங்கள் கேட்பதற்குத்தான் பேராசிரியர்கள், வித்யா குருக்கள் என்று சொல்லுவோம், அல்லது கிரியா யோகத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கும் அடியேன் எல்லோரும் நாங்கள் வழிகாட்டிகள். வித்யா குரு என்று குரு பெயரில் சொல்ல வேண்டுமென்றால் வித்யா குரு என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதாவது இந்த ஞான நூல்கள், பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி, இவற்றிலிருந்து கருத்துக்களை எடுத்து முடிந்தளவு எங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி பாபாஜி எங்கள் மூலமாக இந்த விடயத்தை இயக்குகின்றார் என்பதுதான் முக்கியமான கருத்து இங்கு. ஆகவே நாங்களாகவே இதை செயல்படுத்த முடியாது, செயல்பட முடியாது, செயல்பட்டாலும் அது சரியாக அமையாது என்பது இங்கு கருத்து. ஆனால் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை இப்போது உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொள்வோம், தீட்சை தந்தவுடன் நீங்கள் எப்படி தீட்சை செய்கின்றீர்கள், உங்களுடைய பயிற்சிகள் எப்படி போகின்றது என்று வழிகாட்டியாக நான் உங்களை சில கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். இங்கு இதை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் என்னால் உங்களுடைய முன்னேற்றத்தை துரிதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த ஆன்மீக முன்னேற்றங்கள், துரிதப்படுத்துதல் எல்லாம் நடப்பது சூட்சுமத்தில். அதை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர், அதை செய்து கொண்டிருப்பவர் சாத்தா சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் என்று நான் அறிவேன், எல்லோரும் அறிய வேண்டும். ஆகவே இந்த தீட்சையை கொடுத்து இன்னும் மேலதிகமாக யோகி ராமையா அவர்களின் கூற்றை இங்கு கொண்டு வருவோம். யோகி ராமையா அவர்கள் சொல்வார்கள் தன்னுடைய சத்சங்கத்தில், நான் உங்களுக்கு கிரியா பஸ் வண்டியில் போவதற்கு டிக்கெட் போட்டு தந்திருக்கின்றேன். அந்த டிக்கெட் தான் உங்களுடைய தீட்சை. உங்களை வண்டியில் ஏற்றுகின்றேன். நீங்கள் போகின்ற கிரியா யோகா தீட்சை வண்டி, அதை ஓட்டுபவர் பாபாஜி. நான் நடத்துனர், அதாவது டிக்கெட் போட்டு அந்த பஸ்ஸுக்குள் ஆக்களை ஏற்றுவது தான் கிரியா பஸ்ஸுக்குள் என்னுடைய வேலை. அதை நான் பல நாடுகளிலும் இருந்து செய்கின்றேன். பல பஸ் பாபாஜியின் பஸ்ஸில் அவர்களை ஏற்றி விடுகின்றேன் என்று அருமையாக சொல்வார். கிரேஹவுண்ட் பஸ் என்றும் சொல்வார், ஏனென்றால் அவர் இந்த சொற்பொழிவை செய்தது அமெரிக்காவில். ஆகவே அவர் அந்த பஸ்ஸில் ஏற்றி விடுவது தான் அவருடைய விடயம், ஏனென்றால் அவர் வித்யா குருவாக இருந்து அதை செய்தார். ஆனால் பஸ்ஸுக்குள் ஏறிவிட்டவுடன் அவர் சொல்வார், நீங்களும் பாபாஜியும் தான் இனி இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, நான் உங்களுக்கு குருவாக இருந்து இதை செயல்படுத்த முடியாது, ஆனால் நான் வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொல்லுவார். அது இங்கு பாபாஜியின் புத்தகத்தில் மிகவும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியால் வழிகாட்டி, ரைட், அதாவது அவர் எங்களை இன்ஸ்ட்ருமெண்டாக பாவித்து இப்படியான விடயங்களை செய்பவரை அதை நடத்துகின்றார் என்பது அது முழு முழு உண்மை. ஆகவே எங்களால் இந்த சாதகர்களுக்கு இந்த விடயங்களை கூறுபவர்கள் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நான் என்று வைத்துக்கொள்வோம், எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு கிடைத்த பாபாஜி எங்கள் மூலமாக என்ன செய்கின்றாரோ அதை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேனே தவிர நான் இதற்கு காரணகர்த்தா இல்லை. சைவ சித்தாந்தத்தில் இரண்டு விதமாக நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம். ஒன்று மூல காரணம், மற்றது துணை காரணம். இதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு காரணத்துக்கும் ரெண்டு விடயங்கள் தேவை, ஒன்று மூல காரணம், மற்றது துணை காரணம். அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுடைய கிரியா யோகத்தை நாங்கள் தீட்சை பயிற்சி எடுத்தவுடன் அதை பழகுவதற்கோ அல்லது அதில் நாங்கள் முன்னேறுவதற்கோ மூல காரணம் மிகவும் முக்கியம். அது சாட்சாத் சத்குரு கிரியா பாபாஜி. நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது குரு என்று சொல்ல விரும்பினால் வித்யா குரு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வழிகாட்டிக்கு இன்னொரு பெயர் சைவ சித்தாந்தத்தில் வித்யா குருக்கள், ஆசிரியர்கள் என்று அதை சொல்லப்படும் உலகியலில். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கு வழிகாட்டலாம், ஆனால் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்கு முழுமையாக இருந்து துணை புரிபவர் சத்குரு பாபாஜி அவர்கள் என்பது இங்கு குறிப்பு காட்டப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்தில் இந்த புத்தகத்தில் பாபாஜி குறிப்பு காட்டுகின்றார், அதில் தனக்கு உதவியாக இருப்பவள் கிரியா அன்னை. சாதகர்களை பற்றி அவர் குறிப்பிடும் போது நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று சத்சங்கத்துக்கு முன்னுக்கு அதை பற்றி சிறிது வாசித்தோம். அதை அங்கு குறிப்பு காட்டப்பட்டது. சக்தி வழிபாடு, சக்தியை நாங்கள் நாடி எங்களுடைய துரிதத்துக்கு அவள்தான் துணை நிற்பார் என்று பாபாஜி பல இடங்களில் நீலகண்டனுக்கும் ஜோகி ராமையா அவர்களுக்கும் சொல்கின்றார். நீ அங்கு போய் தியானம் செய் அல்லது தவம் செய் என்று சொல்லுவார். இனியும் வரும் அப்படியான வாசிப்புகள், அந்த நேரம் கிரியா அன்னை அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாள் என்று சொல்லுவார் பாபாஜி. அதன் கருத்தென்ன? நான் இயக்குபவன், உங்களை இயக்குவிப்பவள் சக்தி. அதுதான் சிவசக்தி கோட்பாடும் சைவ சித்தாந்தத்தில். இறைவன் சிவனே என்று இருந்து கொண்டு இயக்குகின்றான் தன்னுடைய சக்தியினால் சூட்சுமத்தில், அதை இயக்குபவள் சக்தி. ஆகவே அந்த கோட்பாடு தான் கிரியா யோகத்திலும் உண்டு. அதை பாபாஜி அவர்கள் அவருடைய புத்தகத்தில் பல இடங்களில் பிரசுரிக்கின்றார். ஆகவே சக்தி தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்துகின்றார். இங்கு சத்குரு தான் ஊக்கப்படுத்துகின்றார் என்று குறித்தாலும் அவருடைய சக்தி தான் அதை எங்களுக்கு நேராக இயக்குகின்றார். பாபாஜி சூட்சுமத்தில் இருந்து கொண்டு அவளை இயக்குகின்றாள் இயக்குகின்றார். இதுதான் அந்த அடிப்படை கருத்து. அது இந்த இடத்துக்கு வந்தபோது அதை பாபாஜி என்னை உந்துகின்றார், அதை பற்றி பேசும்படி என்று நினைக்கின்றேன். இவ்வளவு தூரம் அதை விரிவாக ஒரு வசனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் இதை உணர வேண்டும். நீங்கள் கூட சில நேரம் ஆசி காரணமாக சில பக்தி வைபவங்களில் என்னுடைய காலையும் தொட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் ஆசைக்கு. அது முற்று முழுதாக என்னை பொறுத்தவரையில் நான் அதுக்கு தகுதி பெற்றவன் அல்ல. ஒரு வித்யா குரு என்ற முறையில் ஆசை கேட்கலாம், அது தப்பில்லை. ஆனால் பாபாஜியின் காலை பிடிப்பது தான் மிகவும் உகந்தது. ஆதலால் தான் யோகி ராமையா அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களை அவர் இந்த பஸ்ஸில் ஏற்றிவிட்டு இருக்கின்றார். அவரிடம் நேரடி சிகிச்சை பெற்றவர்களை அந்த நேரம் பஸ் ஓட்டுபவர் பாபாஜி. அந்த பஸ்ஸில் நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டே போகலாம். பாபாஜி உங்களை சூட்சுமத்தில் உங்களுடைய சாதனையை துரிதப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுவரை நீங்கள் அந்த சாதனையில் நிறைவு பெற்று அவரிடம் பூரண சரணாகதி அடைந்து அவர் உங்களை பதிஞானத்துக்கு நிலைநிறுத்தும் வரை அவருடைய சூட்சும உந்துதல் உங்களுக்கு உண்டு. அதை நேரடியாக உங்களுக்கு கிட்ட இருந்து அவர் சார்பில் செய்பவள் கிரியா அன்னை அவர்கள் என்று கிரியா அன்னையின் அன்னையை நாங்கள் வழிபடுவது மாத்திரமல்ல, அவரிடம் நாங்கள் எங்களுடைய சாதனை வளர்ச்சிக்கு இறைஞ்ச வேண்டும் என்று பாபாஜி பல இடங்களில் குறிப்பு தந்திருக்கின்றார் என்பது இந்த வசனத்தின் மேலதிக விளக்கம். இது சைவ சித்தாந்தத்திலும் சிவசக்தி கோட்பாட்டில் உண்டு என்று சொல்கின்றேன். அடுத்ததாக ஒரு வசனத்தை கோடிட்டிருக்கின்றார்கள், அருளை பெற சாதகனுக்கு தகுதி வேண்டும். சாதகனின் தாகமும் பக்குவமும் தகுதியும் இருக்கும் போது தெய்வீக அருள் தானே அவனிடம் பதிகின்றது. சைவ சித்தாந்தம் பொழிகின்றது இங்கு. அதாவது ஒரு சாதகனுக்கு திருவருள் கிடைக்க வேண்டுமென்றால் சைவ சித்தாந்த கூற்றுப்படி அந்த சாதகனுக்கு, அதாவது அந்த ஆன்மாவுக்கு தகுதி வேண்டும். சாதகனுக்கு அதில் தாகம் வேண்டும், அதில் பக்குவம் வேண்டும். இவை இருக்கும் போதுதான் தெய்வீக அருள் தானே அவனிடம் பதிகின்றது என்று கிரியா யோகத்தில் பாபாஜி அவர்கள் அந்த கூற்றை சொல்கின்றார்கள். இதற்குரிய அடிப்படை விளக்கம் எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் உண்டு. அதுதான் நாங்கள் சிவாய நம என்று சொல்ல தகுதி பெற்றவர்கள் எல்லா கிரியா சாதகர்களும். அதை சொல்லும் போது உங்களுக்கு ரெண்டு சக்திகள் உதவி செய்கின்றார்கள். திருவருட் சக்தி மேல் இறைவனுடன் தொடர்பு படுத்துவதற்கு மேலே செயல்படுகின்றார், ஆன்மாவுக்கு மேலே. அதாவது சிவா என்பது மீண்டும் சொல்கின்றேன் சிவன் சக்தி, யா என்பது ஆன்மா, நாமா என்பது உலகம், உலகில் இருக்கும் பொருட்கள் மாயை. ஆகவே நாங்கள் இந்த கீழ்நிலையில் இருப்பவற்றை சிறிது சிறிதாக விடுவதற்கு, அங்கு செயல்பட்டு எங்களுடைய அனுபவங்களை எடுப்பதற்கும் திரோதான சக்தி உதவி செய்கின்றால் நம என்ற நிலையில். அதை முற்றாக அந்த மலங்களிலிருந்து நீங்கியவுடன் அந்த இடத்திலிருந்து திரோதான சக்தி எங்களை தூக்கி திருவருட் சக்தியிடம் கொடுக்கின்றாள். சக்தியின் செயல்பாட்டை பாருங்கள். அங்கிருக்கும் திருவருட் சக்தி தன்னுடைய நிலையில் வைத்து இந்த சாதகன், இந்த அடியார், ஓ சிவனடியாருடைய நிலை அந்த நிலைக்கு வந்து விட்டதென்றார். சக்தி நிலைக்கு நானா மானா என்று சொல்லப்படும் மாயைகள் உலகங்கள் எல்லாம் அற்றுப்போன நிலையில் அது சரியான நிலையில் இருக்கின்றாரா என்று பார்த்து அந்த நிலையில் எங்களை தக்க வைக்கின்றால் வானா என்ற நிலையில், சக்தி நிலையில், அந்த நிலையில் இறைவன் இறுதியாக குருவாக வந்து பதிஞானத்தை தந்து எங்களை தன்னிடம் சேர்க்கின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இதை இங்கு மீண்டும் மீண்டும் நான் சில நேரங்கள் இதை கூறினாலும் என்னத்துக்கு இதை கூறுகின்றேன் என்று சிந்திக்கும் போது உங்களுக்கு இந்த விடயம் ஆணியை ஒரு சுவரில் அடிப்பது போல உங்களுடைய சித்தத்தில் பதிய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள். திரோதான சக்தியில் அவள் உங்களை உலகத்தில் விளையாட விட்டு உங்களுக்கு விரும்பிய மாதிரி உங்களுடைய விருப்பப்படி நடக்க விடுகின்றாள். நாங்கள் அதிலிருந்து சிறிது சிறிதாக இந்த கிரியா யோகம் பாபாஜி மூலம் நாங்கள் அதிலிருந்து வெற்றி பெற்று இந்த நம நிலையை விட்டுவிட வேண்டும். கிரியா யோக உன்னத நிலையில், அதாவது ஆன்ம ஈடேற்றம், அதைத்தான் திரோதான சக்தியிலிருந்து நாங்கள் விலகும் நிலை. அந்த நேரம் அருட்சக்தி எங்களை வந்து வரவேற்று எங்களுடைய ஆன்மாவை தன்னிடம் இவர் சரியான நிலையில் வந்திருக்கின்றாரா என்று, வலுவாத நிலையில் இருக்கின்றாரா என்று பார்ப்பதற்குத்தான் இந்த மிச்ச விடயங்களை இங்கு குறிக்கப்பட்டிருந்தது. அருளை பெற, அதாவது திருவருளை பெற சாதகனுக்கு தகுதி வேண்டும். சாதகனின் தாகமும் பக்குவமும் தகுதியும் இருக்கும்போதுதான் தெய்வீக அருள் தானே அவனிடத்தில் பதிகின்றது. அதற்குரிய விளக்கம், இப்படியான விளக்கம் சைவ சித்தாந்தம் அருமையாக செயலாசிரியர் மூலம் எனக்கு தந்திருந்தார். அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்ததாக என்ன சொல்லப்படுகின்றது, அவர்களுக்கு இடத்தில் அடுத்த பக்கத்தில் ஹதயோகம் ராஜயோகம் ஆகியவற்றில் வல்லவர் அவற்றில் ஆர்வமுள்ள சீடருக்கு தீட்சை கொடுக்கலாம். இதை பற்றி முதல் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் பூரண ஞானியாம் கிரியா பாபாஜி போன்றவர்கள் எந்த மார்க்கத்திலும் தீட்சை கொடுக்கலாம். பக்தி மார்க்கத்தில் வல்லவர் ஞான மார்க்கத்தில் தீட்சை கொடுக்க முடியாது. ஆனால் ஞான மார்க்கத்தில் வல்லவர் பக்தி மார்க்கத்தில் தீட்சை தரலாம். இது அந்த நிலைப்படி அந்த ஐந்து தர குருமார்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு உதாரணம் தந்திருந்தார். முதல் அந்த நிலைகளில் வரும் வளமைய அந்த நிறை ஒழுங்குப்படி வரும் விடயங்களை இங்கு கொடுக்கின்றார். அதாவது இறுதி நிலையானது ஞானம்தான். ஞான நிலையில் அந்த சித்தி பெற்றவர்கள் அதுக்கு கீழிருக்கும் எல்லா நிலைகளில் உள்ள சாதகர்களுக்கும் தீட்சை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே இருக்கும் பக்தி நிலையில் முத்தி பெற்ற சித்தி பெற்றவர்கள் ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியாது. இதை எல்லோரும் அறிந்த விடயம். உலகளாவிய முறையில் இதை பார்க்கும்போது பல்கலைக்கழக பேராசிரியர் முதலாம் வகுப்பில் இருக்கும் சீடனுக்கு கூட தீட்சை கொடுக்கலாம். ஏனென்றால் அவருடைய அறிவு நிலை முதிர்ந்த நிலை. ஆனால் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அறிவு பூரண அறிவு நிலை அல்ல அந்த நிலைக்கு. இதை நீங்கள் இலகுவாக உலகியல் முறையில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கோடிட்டு அனுப்பியது, குரு முழுமை பெற்றார் என்று சொல்வது கடினம். குருவாகவே சீடரிடம் சொன்னால்தான் அது தெளிவு வரும். இது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றதென்றால், குருமார்களை வைத்து வித்யா குருதான் ஆரம்ப குருவாக இருக்கின்றார். அவர் கேட்டல் மூலமாக அவர் தன்னுடைய ஞான நூல்களிலிருந்து அறிவுகளை கொடுக்கின்றார் சாதகர்களுக்கு, சிவனடியார்களுக்கு. ஆனால் இந்த குருமார்கள் இருக்கும் நிலைகளை நேரடியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது, அவர்களுடைய நிலையை சாதகன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உலகியல் முறையில் வைத்து புரிந்து கொள்வது தவறு என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால், உலகியலில் இருந்து கொண்டுதான் இந்த வித்யா குருமார்கள் இந்த விடயங்களை சாதகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உணவு முறையை வைத்தா அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்தா அல்லது அவர்கள் நாளாந்தம் இந்த உலகியலில் எங்களைப் போல் அவர்கள் செய்யும் விடயங்களை வைத்தா அவர்களை எடை போடக்கூடாது என்பது பாபாஜியினால் இங்கு சொல்லப்படுகின்றது. அப்படி எடை போடுவது கடினம், அது உண்மை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால், அதுக்கு அவர்கள் சொல்லும் உதாரணம் என்னவென்றால், பல இடங்களில் சைவ சித்தாந்த அருளாளர்கள் அதை சொல்லி இருக்கின்றார்கள் என்று வித்யா சாரி அவங்களுடைய பேராசிரியர் கூறுகின்றார். அதாவது, நீங்கள் ஒரு 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 குருவாக இருப்பவர் அல்லது ஒரு ஞான நிலையில் இருப்பவர்கள் பார்க்க ஞானிகள் மாதிரியே தெரிய மாட்டார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு ஏழை, அதாவது கஷ்டப்படுகின்ற ஒரு ஆன்மாவாக உங்களுக்கு தெரியப்படும். ரைட். கந்தல் உடை, உதாரணத்துக்கு எடுத்தார். ரைட். நாகசாதுக்கள் என்றெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இவர் ஆன்மீகத்தில் அல்லது இந்த நிலையில் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியாது. அதே நேரம் இந்த பாபாஜி சாரி சைவ சித்தாந்தத்தில் என்ன உதாரணத்தை பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், அவர்கள் செய்யும் நடவடிக்கைகளை எங்களுடைய ஊனக்கண் கொண்டு நாங்கள் பார்க்கும்போது அதில் தப்பு தப்பாக பல விடயங்கள் எங்களுக்கு தோன்றும் என்று பேராசிரியர் சொன்னார். ஏனென்றால், எங்களுக்கு இருக்கிற கண் ஊனக்கண், நாமா என்ற இடத்தில் எங்களுடைய ஆன்மா சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது உலகம் மாயைகளில். அப்போது நாங்கள் பார்க்கும்போது சில அருளாளர்களை, அவர்கள் செய்யும் சில விஷயங்கள், அட இவரை நாங்கள் பெரிய அருளாளர்கள் என்றோம், வித்யா குருக்கள் என்றோம், இவரை பார்த்தால் சாதாரணமாக நாங்கள் செய்யும் சில பிழையான விடயங்களை செய்கின்றார் என்று நினைக்க தோன்றலாம். ஆனால் அவர்கள் அந்த விடயங்களை செய்யும் போது அவர்களுடைய நிலை நானா மானா நிலை அல்ல. அவர்களுடைய நிலை சீவா என்ற நிலை. ஆகவே அவர்கள் அதை செய்யும் போது அவர்களுடைய செயல்பாடு சீவாவை சார்ந்ததாக இருக்குமே தவிர நாமாவை சார்ந்ததாக இருக்க முடியாது. ஆகவே பாபாஜி அருமையாக அதை இங்கு சொல்லியிருக்கின்றார். குரு முழுமை பெற்றார் என்று சொல்வது கடினம். குருவாகவே சீடனிடம் சொன்னால்தான் அது தெரிய வரும். அதாவது, நீங்கள் உலகியலில் இருந்து கொண்டு உங்களுடைய சாதக நிலையில் இருந்து கொண்டு ஒரு குருவை பற்றி உள்நிலையை பற்றி அறிவது முடியாத காரியம். அந்த குருவாகவே தன் நிலையை ஏதோ ஒன்றின் மூலமாக உங்களுக்கு சொல்லும் போதுதான், ஓ செயல் மூலம் சூட்சுமத்தில் உங்களுக்கு அதை தரும்போதுதான், அடடா இவர் இப்படியான ஒரு குருவா, அது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று தெரிய வரும். ஆகவே இதை பாபாஜி இங்கு ஒரு வசனத்தில் கொடுத்திருக்கின்றார். பேராசிரியர் சொன்னதை இந்த வசனத்துக்கேற்றபடி சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை உங்களுக்கு அதை தருகின்றேன். அடுத்தது கோடிட்டிருக்கின்றார்கள். இன்னும் இரண்டு வாக்கியம் இருக்கின்றது, பார்த்துடுவோம். குருவிடம் சிரத்தையுடனும் பக்தியோடும் தொண்டு செய்தால் சஹஸ்ராரம் தானாகவே கண் இமைக்கும் நேரத்தில் கிட்டும். தன்னை உணர்ந்த சத்குரு இல்லாத போது தகுதி வாய்ந்த பக்குவம் மிக்க நீண்ட நாளாக தீட்சை தந்த அனுபவம் பெற்ற சாதகர்கள் தீட்சை தரலாம். இது பாபாஜியினுடைய ஒரு கூற்று. அதாவது, இதை சைவ சித்தாந்த அடிப்படையில் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமாக இருந்தால், எந்த தர குருவும் உங்களுக்கு குருவாக அமையலாம் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார் இந்த அத்தியாயத்தில். அது ஐந்தாந்தர குருவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் உங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றபடி என்றும் கூறியிருக்கின்றார். அதற்கு மேலாக இங்கு ஒரு வசனத்தை கூறுகின்றார். எந்த நிலையில் இருக்கும் குருவாக இருந்தாலும் அவரிடம் சிரத்தையோடும் பக்தியோடும் தொண்டு செய்தால் உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் தானாகவே கண்ணிமைக்கும் நேரத்தில் கிட்டும் என்று சொல்கின்றார். ஆகவே இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால், சிரத்தையோடும் பக்தியோடும் தொண்டு செய்தால் எங்கு கொண்டு நினைத்திருக்கின்றார் பாருங்கள், தொண்டில் கொண்டு முடித்திருக்கின்றார். ஆகவே ஒரு குருவின் ஆசியை பெற வேண்டுமென்றால் தொண்டு முக்கிய இடத்தை பெறுகின்றது. இது ஒரு குரு நிலையில் இருப்பவருடைய ஆசியை பெறுவதற்கு. ஆகவே சத்குருவின் ஆசியை பெறுவதற்கு பாபாஜி சொல்லியிருக்கின்றார், அன்பு தொண்டு பக்தியில் வாருங்கள், உங்களுக்கு சரணாகதிக்கு நீங்கள் வரும்போது நான் உங்களை அங்கு ஏற்கின்றேன் என்று. பரம்பொருளின் இடத்திற்கு போகும்போது நாங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வழிகளிலும் சென்று இறுதியில் ஞான நிலையில் போய் திருவருட் சக்தியின் இடத்திற்கு செல்லும் போது அங்கிருந்து பதிஞானத்துக்கு எங்களை பரம்பொருள் எடுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இங்கு முக்கியமாக நாங்கள் என்ன கருத வேண்டும், குருவிடம் எவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும், சிரத்தையோடு நடக்க வேண்டும், பக்தியோடு நடக்க வேண்டும், அந்த நிலை சிரத்தையோடும் பக்தியோடும் தொண்டு செய்ய வேண்டும் என்பது இங்கு அதனுடைய கருத்து. அந்த தொண்டு எவ்வாறு இருக்க வேண்டும், குறிப்பறிந்து செய்தல் மிகவும் முக்கியம் என்று அருளாளர்கள் சொல்வார்கள். அது ஒரு நிலை. ஆனால் ஒரு குரு உங்களிடம் ஏதாவது ஒரு தொண்டை செய்ய சொன்னால் அதை ஏற்று செய்வது சிரத்தையோடு மிகவும் முக்கியம் என்று பாபாஜி இங்கு சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த தொண்டில் நீங்கள் மனம் வைத்து அதை பக்தியாக குருவுக்கு செய்யும் தொண்டு சத்குருவுக்கு செய்யும் தொண்டாக மாறும். சத்குருவுக்கு செய்யும் தொண்டாக மாத்திரமல்ல, அதற்கு மேலிருக்கும் பரம்பொருளுக்கு செய்யும் தொண்டாக மாறும் என்ற விளக்கத்தை அறிந்து அந்த தொண்டில் இருக்கும் போது அது மிகவும் உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் தரும் என்று பாபாஜி சொல்கின்றார். ஃப்ளாஷிங் டைம். அடுத்தது இறுதியான வசனம் சொல்லியிருக்கின்றார்கள், குரு சொல்வதை முழுதும் பற்றி மற்றவருக்கு அதனை அப்படியே எடுத்து சொல்பவனே உண்மையான சீடன். இது சீடனுக்குரிய ஒரு விடயம். அதாவது வித்யா குருக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் இதை சொல்லி கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு அருளாளர்கள் சொன்னதை சொன்னபடியே சொல்ல வேண்டும் என்பது நியதி. இது உங்களுக்கு எல்லோருக்கும் பொருந்தாட்டியும் இது மிகவும் முக்கியமான விடயம் எனக்கு. ஏனென்றால் நான் சிலவற்றை தொண்டாக செய்கின்றேன் பாபாஜி அருளோடு. ஆகவே இதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். நான் இதை செய்வதால் உங்களுக்கு அது இந்த நேரத்தில் பொருந்தாவிட்டாலும் ஒரு நேரத்தில் நீங்கள் அப்படியான தொண்டு செய்யும் போது அந்த நிலை பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது இங்கு கருத்து. குரு உடலை விட சொல்லும் வரை சீடன் இதனை செய்ய வேண்டும். அது ரெண்டாவது வசனம். அதாவது நாங்கள் இந்த நிலையில் தொண்டு செய்து கொண்டு போகும் போது குருவுக்கு, குரு ஒரு நேரத்தில் அந்த சீடனிடம் சில விடயங்களை கொடுப்பார் என்பது அதற்குரிய ஒரு பொருள். அதாவது இந்த தொண்டினை நீங்கள் முழுமையாக செய்து கொண்டு போவேனும், இது அதியுயர் நிலையை பற்றி பாபாஜி இங்கு சொல்கின்றார். எங்களுடைய சாதாரண வித்யா குரு நிலை அல்ல. இருப்பினும் அந்த அதியுயர் நிலையில் நாங்கள் குரு என்ன சொல்கின்றாரோ அதன்படியே நாங்கள் இயங்க வேண்டும். அவருக்கு தொண்டு செய்து கொண்டு இயங்க வேண்டும். செய்யும் தொண்டு இடைபுறாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இங்கு முக்கியமான பொருள். தொண்டுக்கு இருக்கும் மகிமை இறுதியாக போட்டிருக்கின்றார் கோடிட்டு. இதான் கடைசி சொல்லு, பாபாஜியோடு இருந்து அவர் குரலை கேட்டு அருளியலின் பூட்டை திறக்கட்டும், எல்லா துயரங்களையும் நீக்கும் திறவுகோல் அடையட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது இறுதி விளக்கம் என்னவாக இருக்குமென்றால், பாபாஜியோடு இருந்து அவர் குரலை கேட்டு அருளியலின் பூட்டை திறக்கட்டும். எவ்வளவு அருமையான விடயம். இதை மூன்று தடவை சொல்லிவிட்டேன் என்று இருப்பினும் இறுதியாக, அதாவது நீங்கள் பாபாஜியோடு இருந்து திரோதான சக்தியின் இயக்கத்துக்குள் இருக்கும் போது பாபாஜியின் உதவியுடன் திரோதான சக்தி பரம்பொருளின் ஆசியுடன் எங்களுக்கு தேவையானவற்றை தருகின்றால் நாமா என்ற நிலையில், ஆகவே பாபாஜியின் குரலை கேட்டு என்றால் பாபாஜியின் குரல் என்றால் என்ன இங்கு கீழே தரப்படுகின்றது. எல்லா துயரங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல். ஆகவே பாபாஜியின் குரல் என்பது எல்லா தொல்லைகளையும் துன்பங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் என்று ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அதில் இருக்கும் பகுதியைத்தான் வாசித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அவரின் துணையுடன் அருளியலின் பூட்டை திறக்கட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அருளியலின் பூட்டென்றால் என்ன? நாமா என்ற நிலையை நாங்கள் முற்றாக கடந்து மலம் கடந்து இருவினை ஒப்பு மலப்பரி பாகம் சத்தினி பாதம் என்று சைவ சித்தாந்தத்தில் அதனுடைய விளக்கம் ஒன்று. அதை கடந்து திருவருட்சக்தியிடம் அடையும் நிலையை தான் அந்த பூட்டை துறந்து அந்த நிலையை அடையுங்கள் என்பதுதான் பாபாஜியின் கூற்று. அதனுடைய கருத்து என்ன? பாபாஜி எங்களை உயர்த்தி அந்த அருட்சக்தியிடம் கொடுக்கும் வரைக்கும் தான் பாபாஜி எங்களுக்கு அந்த நிலையை உயர்த்தி அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய பயிற்சி மூலம் அந்த நிலையில் இருந்து அருட்சக்தி தான் எங்களை இறைவனிடம் இறைவன் வந்து எங்களுக்கு பதிஞானம் தரும் வரை அங்கு எங்களை தங்க வைத்து பதிஞானத்தை அடைவதற்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த அவர்கள் கோடிட்ட விடயத்தை இவ்வளவு நேரமும் முடிந்தளவு பாபாஜி சாரி சைவ சித்தாந்த அடிப்படையிலும் பாபாஜியின் தெய்வீய குரல் அடிப்படையிலும் விரிவாக பார்த்தோம். பாபாஜி அருளினார். அவருக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் உதவியுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாய நமோ
ஓம்
சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பழமை போல கேட்டு பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்று பாபாஜியின் தெளிவுகள் போரிட்ட பல விஷயங்களுக்கு பல சுருக்கமான தெளிவான விளக்கங்கள் கிடைக்க பெற்றது. அவற்றை மிகவும் சுருக்கமான தரியங்கத்தில் ஒருமுறை முயற்சி செய்வோமாயின் குரு தேவைப்படுவதன் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அதற்கு முக்கியமாக பழைய பிறப்பில் இருக்கும் ஆன்மீக நிலைக்கு ஏற்றதான் இறைவனால் குரு எமக்கு கிடைக்கின்ற என்பதை நாம் உணரும் நிலைக்கு வர வேண்டும் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்து ஆன்மீக உபதேசம் பற்றிய விளக்கங்கள் அதையும் உருவாக்கினோம். அடுத்ததாக அருளை பெற வேண்டியதற்கான தருமர்கள் பற்றிய விளக்கம் அதுவும் தெளிவாக இருந்தது. அடுத்ததாக ஆன்மீக முன்னேற்றம் பற்றிய விளக்கம், அதாவது ஜோதி ராமையா அவர்கள் வித்யா குருவாக இருந்து வழிகாட்டுமை பற்றிய பல விளக்கங்கள் தரப்பட்டது. அது எல்லோருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து அருளை பெற சாதகனுக்கு தகுதி வேண்டும் என்ற முக்கிய கருத்து, அதாவது தாகம் வேண்டும் என்பது பற்றி உடம் விளக்கப்பட்டது. அடுத்து தீர்ச்சை கொடுப்பவர்கள் பற்றிய விளக்கம், தீர்ச்சை கொடுப்பவர்களுக்குரிய பூர்ண விளக்கங்கள் தரப்பட்டது. அவற்றை உள்வாங்கி அதிலிருந்து பல கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. குரு முழுமை பெற்றவர் என்று சொல்லப்படுவதற்குரிய காரணங்கள் தரப்பட்டது. குருவிடம் இருந்து சிரத்தையோடும் பக்தியோடும் தொண்டு செய்யும் போதும் கிடைப்பது பற்றிய குறிக்கும் அது பற்றிய செயல் விளக்கம் தரப்பட்டது. அடுத்ததாக குரு சொல்வதை மற்றவர்களுக்கு அப்படியே சொல்ல வேண்டும் என்பதும் கூடுதலாக கூறப்பட்டது. எனவே அதி உயர்நிலையில் குரு சொல்வதை நாம் செய்ய வேண்டும் என்றாலும் இறுதியாக பாபாஜியுடன் இருந்து பாபாஜியின் சக்தியுடன் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் எங்கள் சாதனைகளை கூட்டி கொள்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம
ஓம் கிரியா பாபாய ஓம் சிவாய நம.
இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். துறவினையா கார்த்திகேயனையா இருக்கின்றாரா அணைப்பில்? துறவினையா கார்த்திகேயனையா அணைப்பில் இருக்கின்றாரா?
இல்லை.
ஓகே, நன்றி. அன்று கார்த்திகேயன் ஐயா இணைப்பிற்கு வரவில்லை. இறைவனையாவிடம் அவரை இணைப்பிற்கு கொண்டு வர கேட்டிருந்தேன். ஆகவே இந்த சத்சங்கத்தை நாங்கள் இந்த அளவில் முடித்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் விடை காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன்.
ஓம் பாபாய
பாபாஜி ஓம் சிவாய நமஃ.